உலகளாவிய ரீதியில் மத நிந்தனை சட்டங்களை நீக்குவதற்கான காலம் வந்துவிட்டது என்று ஒரு பெரிய அளவிலான ஒரு பிரச்சாரம் முன்னெடுக்கப்படுகிறது. இந்த பிரச்சாரத்தின் மத்தியில் இலங்கையினுடைய பின்புலத்தோடு இந்த சட்டம் எந்த அளவுக்கு தேவை அல்லது தேவையில்லை என்று நீங்கள் கருதுகிறீர்கள்?
இந்த மதம் அல்லது மத உணர்வுகள், ஒரு மதத்தை பின்பற்ற உரிமை, இதெல்லாம் ஒருவருடைய அடிப்படை உரிமையாக ஏற்கனவே ஏற்றுக்கொள்ளப்பட்ட விடயங்கள். இந்த அடிப்படையில் நாங்கள் பார்க்கும்போது மத நிந்தனை என்று சொல்வது ஒருவருடைய மதத்தை கீழ்த்தரமாக பேசுவது அல்லது அதற்கு எதிரான பிரச்சாரங்களை மேற்கொள்வது, அது துஷ்பிரயோகம் செய்த மாதிரி அந்த மத அனுஷ்டானங்களை பின்பற்றவர்களை அவங்கள பற்றி கூடாத மாதிரி அல்லது ஒரு தரம் குறைந்த முறையில் பேசுறது அல்லது எழுதுறது, இப்படியான விடயங்களை நாங்கள் மத நிந்தனைகள் என்று அடிப்படையில் பார்க்குறோம். அப்படி பார்க்கும்போது மத நிந்தனைகள் என்பதை நாங்கள் அனுமதிக்கிற மாதிரி ஒரு நிலைமை இருந்தால், முக்கியமாக சிறுபான்மையினர்கள் வாழுகின்ற நாடுகளில் அது சிறுபான்மையினருக்கு ஒரு பாரிய பாதிப்புகளை ஏற்படுத்துக்கான சந்தர்ப்பம் கூடுதலாக இருக்கின்றது. அந்த அடிப்படையில் பார்க்கும்போது இந்த மத நிந்தனைகளை கட்டுப்படுத்தக்கூடிய ஒரே ஒரு வழி, அது சட்ட ரீதியாக அதுக்கு தண்டனை வழங்குற ஒரு நிலைமை இருந்தால் தான் இதுக்கு ஒரு ஒரு டிட்டரண்டா இருக்கும். அதாவது இந்த விடயங்களை எவரும் முன்னெடுத்து செல்ல முடியாத ஒரு நிலையை நாங்கள் தோற்றுவிக்கலாம். எங்களுடைய இலங்கையில எங்களுக்கு ஏற்பட்ட அனுபவத்தின் அடிப்படையில் நாங்கள் இந்த இலங்கையில வாழ்ற முஸ்லிம்களை பொறுத்தவரையில கடந்த சில வருடங்களாக முஸ்லிம்கள் மத்தியில இந்த மத நிந்தனை ஒன்று அவங்களுக்கு எதிராக, முஸ்லிம் சமூகத்துக்கு எதிராக, முஸ்லிம் இஸ்லாமிய உணர்வு, இஸ்லாமிய மத உணர்வுகளுக்கு எதிரான அல்லது அந்த மத கடமைகளுக்கு எதிரான சில நிந்தனைகள் ஏற்பட்டதை நீங்கள் அறிந்திருப்பீர்கள். அந்த அடிப்படையில தான் நாங்கள் இந்த மத நிந்தனைகள் தொடர்பாக நிச்சயமாக சட்டங்கள் இருக்க வேண்டும். அவ்வாறு சட்டங்களால அது மத நிந்தனை செய்பவர்கள் தண்டிக்கப்பட வேண்டும் என்ற ஒரு நிலைமை இருந்தால் தான் இப்ப இலங்கை போன்ற சிறுபான்மை இனங்கள் வாழுகின்ற நாடுகள்ல இந்த விடயங்களை கையாளலாம்.
ஆனால் சில நாடுகளில் இதே வகையான மத நிந்தனை சட்டங்கள் வந்து சிறுபான்மை சமூகங்களை நசுக்குவதற்கும் பயன்படுத்தப்படுவதாக மனித உரிமை ஆர்வலர்கள் சுட்டிக்காட்டுகிறார்கள். உதாரணத்திற்கு பாகிஸ்தானில் இந்த மத நிந்தனை சட்டத்தை பயன்படுத்தி மிக மோசமான மனித உரிமை முறைகள் நடப்பதாக சுட்டிக்காட்டப்படுகிறது.
இது வந்து ஒவ்வொரு நாட்டினுடைய அரசியல் சமூக சூழ்நிலைகளை அடிப்படையாக கொண்டுதான் நாங்கள் பார்க்க வேண்டும். இலங்கை போன்ற ஒரு நாட்டில் மதங்கள் மத்தியில் ஒரு சௌஜன்யம் இருக்க வேணுமா இருந்தால் மதங்கள் சகல மதங்களும் சகலராரும் மதிக்கப்படுகின்ற ஒரு நிலைமையில அந்த நாடு நிர்வாகம் நடத்தப்பட வேண்டும். அப்படியான ஒரு நிலைமை இருக்குமா இருக்க வேண்டுமா இருந்தா இந்த மத நிந்தனைகள் தொடர்பாக எவருக்கும் இடமளிக்கக்கூடிய ஒரு நிலைமை இருக்கக்கூடாது.
இதே நேரம் கருத்து சுதந்திரத்துக்கு இந்த மத நிந்தனை சட்டங்கள் பெரிய தடையாக இருப்பதாக வாதிடப்படுகிறது. அது பற்றி உங்களுக்கு கருத்து என்ன?
கருத்து சுதந்திரம் வந்து அதுக்கு ஒரு சில சட்ட எல்லைகள் இருக்கின்றது. இப்ப நீங்க நாங்கள் அடிப்படை உரிமைகள் என்று சொன்னா கூட அடிப்படை உரிமைகள் சில நிபந்தனைகளுக்கு அடிப்படையில கட்டுப்படுத்தக்கூடிய சில சந்தர்ப்பங்கள் இருக்கின்றது. அதே போன்றுதான் கருத்து சுதந்திரம் என்றது யாருக்கு எதிராகவும் எந்த மதத்துக்கு எதிராகவும் எப்படியும் பேசலாம் என்ற அது ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு நிலைமை. கருத்து சுதந்திரம் இருப்பது என்பது இருக்க வேண்டும் என்பது கட்டாயம். அதுவும் ஒரு அடிப்படை உரிமை, ஃப்ரீடம் ஆஃப் எக்ஸ்பிரஷன் நாங்கள் சொல்றோம், அது கட்டாயம் இருக்க வேண்டும். ஆனா அந்த ஃப்ரீடம் ஆஃப் எக்ஸ்பிரஷன் என்ற அந்த கருத்து சுதந்திரம் இருப்பதற்காக இன்னொருவருடைய மதத்தை அல்லது மத அனுஷ்டானங்களை குறையாக பேசுவது அல்லது தரம் குறைத்து நடத்துவது அல்லது அது அவங்களுடைய மன உணர்வுகளை பாதிக்கக்கூடிய மாதிரி நடப்பது கருத்து சுதந்திரமாக நான் கொள்ள இயலாது.
இப்ப இலங்கையில் நீங்கள் சொன்ன அதே உதாரணத்தை நாங்கள் இலங்கையில் எடுத்துக்கொண்டால், இலங்கையில் கடந்த காலங்களில் முஸ்லிம்களுக்கு எதிராக நடத்தப்பட்ட விரோதத்தை ஏற்படுத்துகின்ற பிரச்சாரங்களுக்கு மத்தியில் சில பௌத்த கடும்போக்கு அமைப்புகள் சில நடவடிக்கைகள் ஈடுபட்டிருந்தன. அப்படியான அமைப்புகளின் கையில் இப்படியான சட்டங்கள் சிக்கினால், உதாரணத்திற்கு அவர்களுடைய மத அடையாளங்களை விற்றார்கள் என்ற குற்றச்சாட்டில் சில இடங்களில் முஸ்லீம் கடைகள் தாக்கப்பட்டன. சில இடங்களில் வந்து அவர்களுடைய மத அடையாளங்களை உடலிலே பச்சை குத்தியிருந்தார்கள் என்று அவர்கள் மீது நடவடிக்கை எடுப்பதாக அதிகாரிகள் கூறியிருந்தார்கள். இப்படியான சட்டங்கள் அதே சிறுபான்மை சமூகத்துக்கு எதிராகவும் மாறக்கூடிய அபாயம் இருக்கிறது தானே?
இந்த மத உரிமை என்பது மத அனுஷ்டானங்களை சகலரும் சகல மதங்களையும் மதித்து நடக்க வேண்டும். அப்போதுதான் இதெல்லாம் சரியா இருக்கும். இப்ப உதாரணமா நீங்க சொன்ன உதாரணங்கள் இலங்கையில ஏற்பட்ட முஸ்லிம்களுக்கு ஏற்பட்ட அனுபவத்தின் அடிப்படையில் நாங்க பார்த்தோம்னால், முஸ்லிம்களை மாத்திரமல்ல கிறிஸ்தவ சமயத்தை சேர்ந்த சில குழுக்களுக்கு எதிராகவும் இந்த பெரும்பான்மையில ஏற்பட்ட அந்த குழுவினர் செயற்பட்டு இருந்தார்கள் இந்த நாட்டுல. உங்களுக்கு அது தெரிஞ்சிருக்கும் நான் நினைக்கிறேன். ஆகவே அது முஸ்லீம்களுக்கு எதிராக மாத்திரம் அவர்கள் செயற்பட்டதல்ல, மாற்றி மதத்தவர்களுக்கு எதிராக பல மற்ற மதத்தவர்களுக்கெல்லாம் அவர்கள் தங்களோட சில நடவடிக்கைகளில் ஈடுபட்டிருந்தாங்க. ஆனால் இங்கே இப்போ உண்மையாக நாங்கள் எங்களுக்கு உண்மையாக தேவை என்னென்றால், எந்த ஒரு நாட்டிலையும் ஒவ்வொருவரும் தந்த மதத்தை போல மற்ற புற மதத்தையும் மதித்து அதுக்கு கௌரவம் கொடுத்து நடக்கிற ஒரு சூழ்நிலை இருக்க வேணும். இப்ப இங்க சொன்னது போல இலங்கையில முஸ்லீம் கடைகள்ல பௌத்த மதத்தை அவமதிக்கிற மாதிரியான சின்னங்களை வித்ததாக அல்ல பொருட்களை வித்ததாக நடவடிக்கை, அது பிள்ளை அப்படியான கடைகள்ல அவங்க அப்படியான சாமங்களை வித்தது பிள்ளை, அப்படி செய்யக்கூடாது. ஒருத்தரும் அவங்களும் தெரிஞ்சிருக்க வேணும், அவர் முஸ்லீம் கடையா இருக்கலாம் இல்ல தமிழ் கடையா இருக்கலாம் இல்ல சிங்கள கடையா இருக்கலாம், எந்த கடையிலையும் எந்த மதத்தையும் அவமதிக்கிறது போன்று அல்ல மத அனுஷ்டானங்களுக்கு ஒரு கௌரவத்தை ஏற்படுத்துறது போன்ற நிலைமைகளை யாரும் ஏற்படுத்தக்கூடாது. இப்ப நான் முஸ்லீம்கள் கடைகள்ல அந்த சாமங்களை வித்தது சரியான அவங்களோட வாதல வர இல்லை, அது போல
அவர்கள் உண்மையாக ஒரு மதத்தை அவதூறு செய்கின்ற வகையில் அந்த பொருட்களை விற்றார்களா இல்லையா என்பதே ஒரு கேள்விக்குரிய விடயம். ஆனா இவர்கள் இப்படியான சட்டங்கள் இருக்கின்ற போது கடும்போக்குவாதிகள் இந்த சட்டங்களை துஷ்பிரயோகம் செய்வதற்கான வாய்ப்பு தான் அதிகமாக இருக்கிறது.
நீங்க சொல்றது சரி, நான் அதை ஏற்றுக்கொள்றேன். ஆனா இங்க நடந்தது என்னென்றால், உங்களுக்கு தெரியும் நீங்க பழைய எங்கட கடந்த கால அனுபவங்களை வைத்து நீங்க சொல்றீங்க. ஆனா உண்மையாகவே ஒரு நாட்டுல சட்ட ஆட்சி நடக்குமா இருந்தால், சட்டம் ஒழுங்கு சரியாக சீராக நிறைவேற்றப்படுமாக இருந்தால் அங்கு இதுவான பிரச்சனைகள் இருக்க முடியாது. ஒரு நாட்டில் இந்த மதங்களை அனுசரித்து நடக்கிற மதங்களுக்கு மதங்களை அவமானப்படுத்தாத முறையில் நடக்கிற ஒரு நிர்வாகம் இருக்க வேண்டும், அதுக்கான சட்டங்கள் இருக்க வேண்டும், அந்த சட்டத்தை அமுல்படுத்த வேண்டும். அதே போல அது யார் செய்தாலும், சிறுபான்மை இனத்துக்கு எதிராக பெரும்பான்மை இனம் செய்தாலும் அல்லது பெரும்பான்மை இனத்துக்கு எதிராக சிறுபான்மை இனத்தவர் செய்தாலும் சட்டத்தின் முன் கொண்டு நிறுத்தப்பட்டு அவர்களுக்கு தண்டனை வழங்கப்பட வேண்டும். அதுதான் சட்ட ஆட்சி, ரூல் ஆஃப் லோ என்று நாங்கள் சொல்றோம். ரூல் ஆஃப் லோ ஒரு நாட்டில் சரியாக இருக்குமா இருந்தால் இந்த நிலைமை ஏற்பட முடியாது. எங்களோட கடந்த கால அனுபவங்கள் உங்களுக்கு தெரியும், எங்களோட நாட்டில் இந்த ரூல் ஆஃப் லோ அல்லது இந்த எவ்ரி ஒன் இஸ் ஈக்குவல் பிஃபோர் த லோ என்ற விஷயங்கள்ல பல குளறுபடிகள் இருந்தது. எங்க நாட்டில் உள்ளவங்களுக்கு சிறுபான்மையினத்துக்கு சட்டத்தினுடைய பாதுகாப்பை பெற்றுக் கொள்றதுல பல பிரச்சனைகளை எதிர்நோக்கிறாங்க சிறுபான்மையினத்தவர்கள். ஆகவேதான் இன்று நாட்டில் ஒரு ஆட்சி மாற்றமே ஏற்பட்டிருக்கிறது. உங்களுக்கு தெரியும், இந்த மதங்களுக்கு எதிராக ஏற்பட்ட இந்த நிந்தனை தான் இலங்கையில் ஆட்சி மாற்றத்துக்கு மிகவும் அடிப்படையாக அமைந்ததாக என்று எல்லோரும் ஏற்றுக்கொள்கிறார்கள். இவன் பெரும்பான்மையினர் கூட ஏற்றுக்கொள்கின்றார்கள். ஏனென்றால் தேர்தல் முடிவுகள் அதை சரியாக எடுத்துக்காட்டியிருக்கின்றது.